அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 31 சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையில் ஒரு வார காலம் பயணம் மேற்கொண்ட ஐநா மன்றத்தின் மனித உரிமை ஆணையாளர் நவி பிள்ளை அவர்கள் உள்நாட்டு போர் முடிந்து 4 ஆன நிலையிலும் இலங்கை எதேச்சிகார திசையில் செல்வதாக தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள்.
I am deeply concerned that Sri Lanka, despite the opportunity provided by the end of the war to construct a new, vibrant, all-embracing state, is showing signs of heading in an increasingly authoritarian direction.
இவரது கருத்துக்களுக்கு இலங்கை அரசின் பதில்கள். இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் குறித்து நவி பிள்ளை அவர்கள் தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் சர்வதேச மட்டத்தில் என்ன விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது குறித்த ஒரு ஆய்வு கண்ணோட்டம்.
That's a very important statement. It will shape and sharpen international perceptions about Sri Lanka.
இலங்கை சென்றிருக்கும் இந்தியாவின் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கே எஸ் அழகிரி அதிபர் மஹிந்தாவை சந்தித்து தமிழக மீனவர் பிரச்சினை குறித்து பேசியிருப்பது குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சதாத் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
சிரியாவின் அரசாங்கம் டமாஸ்கஸ் புறநகர் பகுதி ஒன்றில் ரசாயன ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுவது அர்த்தமற்றது என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் கூறியிருக்கின்றார்.
சிரியாவின்
அரசாங்கம் கிளர்ச்சிக்கார படைகளை எதிர்த்து அதிக வெற்றிகளை பெற்று வருகின்ற ஒரு நேரத்தில் மேற்குலக நாடுகள் சிரியா மீது இராணுவ ரீதியில் தலையிடுவதற்கான துருப்பு சீட்டை கையில் எடுத்து கொடுப்பது மாதிரியான ஒரு காரியத்தை சிரியாவின் அரசாங்கமே செய்யும் என்று சொல்வது சுத்த முட்டாள்தனமாய் இருக்கிறது என ரஷ்ய ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் அவர் கூறினார். தங்களது குற்றச்சாட்டை நிரூபிக்கும் விதமான ஆதாரங்கள் அமெரிக்காவிடம் இருந்தால் அதனை அவர்கள் ஐநா பாதுகாப்பு சபையின் முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும் என்று புட்டின் தெரிவித்தார். அமெரிக்க உளவு தகவல்களின் அடிப்படையில் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான இராணுவ நடவடிக்கை ஒன்றை சிரியா மீது எடுப்பது பற்றி தான் பரிசீலித்து வருவதாக அமெரிக்க அதிபர் ஒபாமா கூறியிருக்கிறார்.
சிரியா விடயத்தில் சரியான கொள்கை பின்பற்றப்படுகின்றது என்பதை அது குறித்த மாற்றுக் கருத்தாளர்களுக்கு விளக்குவதற்காக வாஷிங்டனில் அதிபர் ஒபாமா நிர்வாகத்தின் மூத்த அதிகாரிகள் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உரையாற்ற இருக்கின்றார்கள். ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சி ஆகியவற்றின் மூத்த உறுப்பினர்களுடன் ஒரு மாநாட்டில் அரசுத்துறைச் செயலர் ஜான் கெரி, உளவுத்துறை மூத்த தலைவர், மூத்த அட்மிரல்கள் ஆகியோர் கலந்து கொள்வார்கள். ஜான் கெரி அவர்களால் முன்வைக்கப்பட்ட ஆதாரங்கள் போதுமானவை அல்ல என்றும் அரபு நாடுகளின் போதுமான ஆதரவு கிடையாது என்றும் கூறி பல செனட்டர்கள் இந்த தாக்குதலுக்கான சாத்தியத்துக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கின்றார்கள். அதேவேளை அதிபர் பதவிக்கான வேட்பாளரான ஜான் மெக்கெய்னா போன்றவர்கள் போதுமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று ஒபாமாவை விமர்சித்திருக்கின்றார்கள்.
இந்திய தலைநகர் தில்லியில் சென்ற ஆண்டு இளம் பெண் ஒருவர் ஒரு பேருந்தில் வைத்து பலரால் ஒரே நேரத்தில் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு பின்னர் உயிரிழந்த சம்பவத்தில் 13 வயது குற்றவாளி ஒருவருக்கு தற்போது வழங்கப்பட்டிருக்கின்ற தண்டனை தமக்கு திருப்தி அளிப்பதாக இல்லை என உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினர் கூறுகின்றனர். கடந்த டிசம்பர் மாதம் சம்பவம் நடந்த நேரம் 17 வயதாகியிருந்த அந்த நபருக்கு சிறார் சீர்திருத்த பள்ளியில் 3 கழிக்க வேண்டும் என்ற தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளியின் வயது காரணமாக இந்திய சட்டங்களின் கீழ் அவருக்கு அளிக்கப்படக்கூடிய அதிகபட்ச தண்டனை இதுதான். தன் மகள் மீது தாக்குதல் நடத்தியவர்களை தூக்கிலிட வேண்டும் என உயிரிழந்த பெண்ணின் தாயார் தெரிவித்திருக்கிறார். குற்றம் தொடர்பில் வயது வந்த சந்தேக நபர்கள் 4 பேர் மீது தனியாக விசாரணை நடந்து வருகிறது.
சீனாவின் தென்மேற்கே ஷங்கிரிலா என்னும் சுற்றுலா பயணிகளுக்கான பிரபலமான இடத்தில் ஏற்பட்ட பூகம்பத்தில் 5 பேர் கொல்லப்பட்டதுடன் 20 அதிகமானோர் காயமடைந்ததாக அரசாங்க ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. நூற்றுக்கணக்கான வீடுகளை சேதமாக்கிய இந்த யுன்னான் மாகாண பூகம்பத்தால் ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள். மண் சரிவால் பல பஸ்கள் இடையில் அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 1930 வெளியான ஒரு புதினத்தில் வந்த ஒரு கற்பனையான மலை சொற்கபுரியை புரியான ஷங்கிரிலா என்ற இந்த பெயரை இந்த சுற்றுலா தலத்துக்கு சுற்றுலாவை ஊக்கப்படுத்துவதற்காக பெயர் வைத்திருக்கின்றார்கள்.
தெற்காசியாவில் இதுவரை பிடிபட்டதிலேயே மிக அதிக அளவான ஹெரோயின் போதை மருந்தை தாம் பறிமுதல் செய்திருப்பதாக இலங்கையின் சுங்கத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். பாகிஸ்தானிலிருந்து இலங்கைக்கு வந்த சரக்கு கண்டெய்னர் பெட்டி ஒன்றில் 250 எடையளவு இருக்கின்ற ஹெரோயின் பிடிபட்டிருக்கிறது. இந்த போதை மருந்தின் சந்தை மதிப்பு சுமார் $2 ஆகும்.
முன்னைய போப்பாண்டவரான பெனடிக் காலத்தில் நெறிசார் மற்றும் நிதி விடயங்களில் நடந்த ஊழல்களை தடுக்க தவறியதாக குற்றம் சாட்டப்படுகின்ற தனது மூத்த அதிகாரியான கார்டினல் தாசிசியோ பெர்டோன் அவர்களை பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் மாற்றியிருக்கின்றார். அவருக்கு பதிலாக அந்த பதவிக்கு தற்பொழுது வெனிசுலாவின் வத்திக்கானின் தூதுவராக இருக்கின்ற இத்தாலிய ஆர்ச் பிஷப்பான பியட்ரோ பரோலின் அவர்கள் நியமிக்கப்படுவதாக அறிக்கை ஒன்று கூறுகின்றது.
செய்தியரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கை சென்றிருக்கும் ஐநா மன்றத்தின் மனித உரிமை ஆணையாளர் நவி பிள்ளை அவர்கள் கடந்த ஒரு வார காலம் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று பல தரப்பினரையும் சந்தித்து பேசிய பிறகு இலங்கையின் உள்நாட்டுப் போர் முடிந்து 4 ஆண்டுகள் ஆன நிலையில் இலங்கை எதேச்சாதிகார திசையில் செல்வதாக அறிவித்திருக்கிறார். இன்று சனிக்கிழமை அவர் தலைநகர் கொழும்பில் செய்தியாளர்களிடம் தெரிவித்த கருத்துக்களை தொகுத்து தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
எதேச்சு அதிகார ஆட்சியை நோக்கி இலங்கை செல்வதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையர் நவி பிள்ளை அவர்கள் கவலை வெளியிட்டிருக்கின்றார். இலங்கை மனித உரிமைகள் நிலவரம் குறித்து ஆராய்வதற்காக அங்கு சென்ற அவர் தனது விஜயத்தின் இறுதியில் கொழும்பில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பின் பொழுது இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார்.
I am deeply concerned that Sri Lanka, despite the opportunity provided by the end of the war to construct a new, vibrant,
போரின் முடிவில் ஒரு புதிய துடிப்பான அனைவருக்கும் இடமளிக்கக்கூடிய ஒரு நாட்டை கட்டியெழுப்புவதற்கான வாய்ப்பு இருந்தும் இலங்கை எதேச்சதிகார போக்கில் போவதற்கான சமீட்சைகளை தருவது குறித்து நான் கவலையடைந்திருக்கின்றேன் என்றார் நவி பிள்ளை. யுத்தம் முடிந்தாலும் கூட மக்களின் துன்பம் இன்னமும் தீரவில்லை என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்றும் நவி பிள்ளை வலியுறுத்தியிருக்கின்றார்.
Physical reconstruction alone will not bring reconciliation, dignity or lasting peace.
வெளித்தோற்ற மீள்கட்டுமான பணிகள் மாத்திரம் நல்லிணக்கத்தையும் கௌரவத்தையும் நீடித்த சமாதானத்தையும் தந்துவிடாது. உண்மை, நீதி மற்றும் போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணம் ஆகியவற்றை வழங்க மேலும் முழுமையான அணுகுமுறை தேவை. இந்த விடயங்களில் நாங்கள் தொடர்ந்தும் எங்களது உதவிகளை இலங்கைக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம் என்றார் நவி பிள்ளை. இலங்கையில் போர் நடந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இராணுவ பிரசன்னம் தொடர்வதாகவும் அவர் கவலை வெளியிட்டிருக்கின்றார். இதனால் அங்கிருக்கின்ற பொதுமக்கள் மிகுந்த இடைஞ்சல்களுக்கு உள்ளாவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
I urge the government to speed up its efforts to demilitarize these two war affected provinces as the continued large scale presence of the military and others.
போர் நடந்த 2 மாகாணங்களில் இராணுவமும் ஏனைய படைகளும் தொடர்ச்சியாக பாரிய அளவில் பிரசன்னமாகியிருப்பதை பெரும்பாலானவர்கள் அடக்குமுறை, ஊடுருவல் என்பதாகவும், முன்னாள் போராளிகள் மற்றும் வீடு திரும்பியவர்கள் மீது அளவுக்கு அதிகமான கண்காணிப்பை மேற்கொள்வதாகவும் கருதுகின்ற நிலையில் அங்கு அந்த 2 மாகாணங்களிலும் இராணுவ பிரசன்னத்தை அகற்ற வேண்டும் என்று இலங்கை அரசாங்கத்தை நான் வெகுவாக கேட்டுக்கொள்கின்றேன் என்றார் நவி பிள்ளை. மாற்றுக்கருத்தாளர்கள் அடக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய நவநீதம் பிள்ளை அவர்கள் குறிப்பாக தனது விஜயத்தின் போது தன்னுடன் பேசியதற்காக சிலர் அச்சுறுத்தலுக்கு உள்ளானதாக வந்த குற்றச்சாட்டை ஐநா மிகவும் கடுமையான விடயமாக எடுத்துக்கொள்ளும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்.
This type of surveillance and harassment appears to be getting worse in Sri Lanka, which is a country where critical voices are quite often attacked or even permanently silenced.
விமர்சனங்களை கூறும் குரல்கள் தாக்கப்படுகின்ற அல்லது சில வேளைகளில் முற்றாக அடக்கப்படுகின்ற இலங்கை போன்ற ஒரு நாட்டில் இப்படியான படைகளின் கண்காணிப்பும் துன்புறுத்தலும் அதிகமாக காணப்படுவது போல் தெரிகின்றது. இது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. அதுவும் ஒரு ஐநா அதிகாரி இலங்கை வந்திருக்கும் நிலையில் இப்படியான நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஐநா அதிகாரிகளுடன் பேசினார்கள் என்ற காரணத்துக்காக மக்கள் இவ்வாறான அடக்குமுறைகளுக்கு உள்ளானார்கள் என்ற விடயத்தை ஐநா மிகவும் கடுமையான விடயமாக பார்க்கும் என்று நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். எனது இந்த விஜயத்தின் பொழுது அவை நடந்தது குறித்து நான் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு எடுத்துச் செல்வேன் என்றார் நவநீதம் பிள்ளை. திருகோணமலையில் மாணவர்கள் 5 கொலை செய்யப்பட்ட விவகாரம் மற்றும் மூதூரில் ஆக்ஷன் ஃபேம் ஊழியர்கள் படுகொலை போன்ற விவகாரங்கள் குறித்து எமது செய்தியாளர் அசாம் அமீன் பிரத்யேகமாக கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த பிள்ளை அவர்கள் மாணவர்கள் விடயத்தில் சில இராணுவ அதிகாரிகளை அரசாங்கம் தடுத்து வைத்திருப்பதாக தனக்கு சட்டம் அதிபர் விளக்கியதாக கூறினார். அது குறித்து அவர் ஓரளவு திருப்தியும் வெளியிட்டார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர் சில விடயங்கள் தனக்கு ஏமாற்றமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார்.
Well, it's my first visit here. I think the trauma of conflict and the fact that it's still
இது என்னுடைய முதலாவது விஜயம். போர் முடிந்து இவ்வளவு காலமாகிய பின்னரும் அதன் வடுக்களால் மக்கள் இன்னமும் அழுது கொண்டிருக்கும் நிலை தொடர்வது எனக்கு ஏமாற்றத்தை தருகின்றது. நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை வேகமாக நடைமுறைப்படுத்தப்படாமை எனக்கு ஏமாற்றத்தை தருகின்றது. எப்படியிருந்த போதிலும் இலங்கை அரசாங்கம் சில நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது என்பதையும் நான் கூறியாக வேண்டும். அவர்களுக்கு உதவுவதற்காகத்தான் நாங்களும் இங்கிருக்கின்றோம் என்றார் நவநீதம் பிள்ளை. உங்களது இந்த விஜயத்தின் பொழுது சில அரசாங்க அமைச்சர்கள் கூட உங்களுக்கு அவமரியாதையை ஏற்படுத்தக்கூடிய சில கருத்துக்களை கூறியிருந்தார்களே என்று எமது செய்தியாளர் கேட்டதற்கு பதிலளித்த நபிப்பிள்ளை அவர்கள், மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சில எம்பிக்கள் கூறிய கருத்துக்களை இலங்கை அரசாங்கத்திடம் தான் எடுத்துச் சென்றேன் என்றும், ஐநா குறித்த கருத்துக்களையும் தான் நேரடியாக எடுத்துக் கொள்வேன் என்றும், மிகவும் மோசமான சில கருத்துக்களுக்காக இலங்கை ஜனாதிபதி தன்னிடம் வருத்தம் தெரிவித்ததை தான் வரவேற்பதாகவும் குறிப்பிட்டார்.
செய்திகளை தொகுத்து தந்தவர் பூபாலரட்டம் சீவகன். இலங்கையின் இன்றைய நிலவரம் குறித்து நவிப்பிள்ளை தெரிவித்திருக்கும் கருத்துக்களை இலங்கை அரசின் அமைச்சரும் அரசு தரப்பு பேச்சாளருமான கெஹலியர் அம்புக்குவெல்ல அவர்கள் பிபிசியிடம் மறுத்திருக்கிறார். அவரது கருத்துக்களை தொகுத்து தருகிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
ஐநாவின் மனிதர்மைகள் ஆணையர் நவிப்பிள்ளை வெளிப்படுத்தியிருக்கின்ற கருத்து ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டதுதான் என்றும், இலங்கையில் ஏதேச்சதிகார போக்கு இல்லை என்றும் இலங்கை அரசாங்கம் கூறியிருக்கிறது. நவிப்பிள்ளை இலங்கை ஏதேச்சதிகார பாதையில் செல்வதாக கருத்து கூறியிருக்கிறார். இதனை விட வேறு வகையான நிலைப்பாட்டை நாங்கள் அவரிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. காற்று எந்த பக்கம் வீசுகிறது என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. 30 ஆண்டுகளாக பயங்கரவாதத்தின் பிடியில் இருந்த வடக்கில் இன்று மக்களுக்கு தேர்தல் என்ற வார்த்தையாவது கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. இங்கு தேர்தல்கள் நடக்கின்றன. அரசியலமைப்பின் கட்டமைப்புக்கு வழியில் எதுவும் நடக்கவில்லை. பலமான நாடாளுமன்றம் இருக்கிறது. பெரும்பான்மையான மக்களின் பங்களிப்புடன் இங்கு அரசியல் நடக்கிறது என்று பிபிசியிடம் தெரிவித்த இலங்கை அரசின் பேச்சாளர் அமைச்சர் கெஹலியர் அம்புக்கொல்ல, ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளரின் கருத்துக்கள் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி நிரலொன்றின் வெளிப்பாடுதான் என்றும் கூறினார். ஏற்கனவே திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி நிரலை நடைமுறைப்படுத்துவதற்கு எடுக்கும் முயற்சியாகத்தான் இவர்களின் இந்த வேலை திட்டங்கள் அமைந்திருக்கின்றன. பயங்கரவாதத்தின் மூலம் இந்த நாட்டின் ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் தோல்வியடைந்துவிட்டன. அவை தோல்வியடைந்தாலும் சர்வதேச மட்டத்தில் தொடர்ந்தும் அவற்றை முன்னெடுக்க பார்க்கிறார்கள். விடுதலை புலிகள் இராணுவ ரீதியில் தோற்கடிக்கப்பட்டாலும் அவர்களின் கருத்துக்களை இன்னும் முன்னெடுத்துச் செல்லும் திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரல்கள் முன்னெடுக்கப்படுகின்றன என்பதுதான் இங்கு தெளிவாக தெரிகிறது என்றார் கெஹலி ரம்புக்கல்ல. யுத்த காலத்தில் சர்வதேச அழுத்தங்களை எவ்வாறு இலங்கை அரசாங்கம் எதிர்கொண்டதோ அதுபோலவே இப்போதும் பதில் நடவடிக்கை அமையும் என்றும் கெஹலி ரம்புக்கல்ல
கூறினார்.
விடுதலை புலிகளுடனான போரின் போது சர்வதேச அமைப்புகள் எவ்வளவு நெருக்குவாரங்களை இலங்கைக்கு கொடுத்தன. முப்படைகளின் தளபதி என்ற வகையில் ஜனாதிபதியும், மக்களின் ஆணை பெற்ற கட்சியின் அரசாங்கம் என்ற வகையிலும் திடமான முடிவுகளை எடுக்காமல் சர்வதேச மட்டத்தில் உள்ள சிலரை மகிழ்ச்சிப்படுத்துகின்ற வகையில் செயற்பட்டிருந்தால் நாட்டில் இன்னும் யுத்தம் முடிந்திருக்காது. அதேபோல இனி வருகின்ற சவால்களுக்கும் நாங்கள் முகம் கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்றார் இலங்கை அரசின் நிலைப்பாடுகள் பற்றி பேசவல்ல அதிகாரி அமைச்சர் கெஹலி ரம்புக்கொல்ல.
செய்திகளை தொகுத்து தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இலங்கை அரசின் பதில்கள் எப்படி இருந்தாலும் இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் குறித்து நவிப்பிள்ளை அவர்கள் தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் சர்வதேச மட்டத்தில் என்ன விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பது குறித்து இலங்கையின் இறுதி யுத்தம் நடந்த சமயத்தில் இலங்கை அரசின் பிரதிநிதியாக ஐநா மன்றத்தில் வாதாடியவரும் முன்னாள் ராஜ்ய அதிகாரியுமான ஜயாந்த் ஜெயதிலக அவரிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
நவிப்பிள்ளை அம்மையாரின் இலங்கை விஜயம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. அவர் இலங்கையின் மனிதுரிமை நிலவரங்களை ஒரு வார காலம் பயணித்து நேரடியாக பார்த்து அறிய முடிந்திருக்கிறது. ஜெனீவாவில் இருந்து கொண்டு இலங்கையை விமர்சிப்பதை விட இங்கு வந்து நிலைமையை பார்த்து கருத்து கூறியிருக்கிறார். இலங்கை அரசாங்கமும் தங்கள் தரப்பை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைத்தது. அவர் இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் மிகச் சிறந்த முக்கியமான கருத்துக்களையே வெளிப்படுத்தியிருக்கிறார். அரசாங்கத்தை விமர்சிக்கும் அதே நேரம் சாதகமான கருத்துக்களையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார் என்றார் இலங்கையின் ஜெனீவாவுக்கான முன்னாள் பிரதிநிதி தயான் ஜெயதிலக. இலங்கை அரசாங்கம் எதேச்சதிகார பாதையில் செல்வதாக நவிப்பிள்ளை சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது இலங்கைக்கு எந்த அளவுக்கு ஒரு அழுத்தமாக அமையும்?
ஹை கமிஷனர் பில்லஸ் அப்சர்வேஷன் தட் ஸ்ரீலங்கா இஸ் ஹெடிங் இன் அன் அத்தாரிட்டேரியன் டைரக்ஷன்.
ஐநா மனிதுரிமைகள் ஆணையாளர் இலங்கை எதேச்சதிகாரத்தை நோக்கி செல்கிறது என்று கூறியிருப்பது மிகச் சரியான அவதானிப்பு தான். அதனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கை ஜனநாயகம் இல்லை என்றோ சர்வாதிகார ஆட்சி என்றோ கூறவில்லை. ஏதேச்சதிகாரத்தை நோக்கிச் செல்லும் அபாயகரமான பண்புகள் தென்படுவதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஐநா மனிதுரிமைகள் ஆணையர் ஒருவர் இலங்கை ஏதேச்சதிகாரத்தை நோக்கி செல்கிறது என்று கூறும்போது அதுதான் இலங்கை தொடர்பான சர்வதேசத்தின் பார்வையையும் நிலைப்பாடுகளையும் வடிவமைக்கவும் கூர்மைப்படுத்தவும் வழிவகுக்கும். இலங்கையின் ஆட்சியாளர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை மணியாகவும் அது அமைந்திருக்கிறது. இலங்கையின் ஏதேச்சதிகார போக்கு சர்வதேச மட்டத்தில் கண்காணிக்கப்பட வழி ஏற்பட்டிருக்கிறது என்றார் தயான் ஜெயதிலக. அமெரிக்கா தலைமையில் ஐநா மனிதுரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் ஏற்கனவே தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுவிட்டது. இப்போது நவிப்பிள்ளையின் ஊடாக மேலும் ஒரு ராஜதந்திர அழுத்தம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என்று கூறலாமா என்று மீண்டும் அவரிடம் கேட்டேன்.
Well, Madam Pillay is due to make a verbal presentation in September to the UN Human Rights Council.
வரும் செப்டம்பரில் நவி பிள்ளை இலங்கை பற்றிய வாய்மூல அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பார். அதன் பின்னர் அதிகாரப்பூர்வ எழுத்துமூல அறிக்கையை அடுத்த ஆண்டு மார்ச்சில் அவர் சமர்ப்பிப்பார். அவரது வாய்மொழி மூல அறிக்கையே நிச்சயமாக இலங்கை தொடர்பில் அக்கறை கொண்டிருக்கின்ற சர்வதேச அமைப்புகளிடத்திலும் அரசுகளிடத்திலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நிச்சயமாக அவரது கருத்துக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும். சர்வதேச மட்டத்தில் இலங்கை பற்றிய நிலைப்பாடுகளை எடுக்க அந்த அறிக்கை காரணமாகும் என்றார் இலங்கையின் முன்னாள் பிரதிநிதி த ஜயதிலக. நவிப்பிள்ளையின் கருத்தை மறுதளித்திருக்கின்ற இலங்கை அமைச்சர்கள் விடுதலை புலிகளின் நிகழ்ச்சி நிரலை அவர் முன்னெடுக்கிறார் என்று கூறுகின்றனர். அது பற்றி உங்களின் கருத்து என்ன என்று அவரிடம் மீண்டும் கேட்டேன்.
Never did I ever imply or even think that High Commissioner Pillay had anything to do with the LTTE.
2009 மே கால பகுதியில் நவிப்பிள்ளை அம்மையாருடன் நான் தர்க்கங்களில் ஈடுபட்டிருக்கின்றேன். அவற்றில் நாங்கள் வெற்றியும் அடைந்திருக்கின்றோம். ஐநா உயரானையர் நவிப்பிள்ளையை விடுதலை புலிகளுடன் ஒருபோதும் தொடர்புபடுத்தவே முடியாது. இது கேலிக்குரிய நிலைப்பாடு. எந்தவிதமான ஆதாரங்களுமின்றி இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது. அவர் அப்படிப்பட்டவர் இல்லை என்பதை நிரூபிப்பதற்குத்தான் போதுமான ஆதாரங்கள் இருக்கின்றன. அவர் பல தடவைகள் விடுதலை புலிகளை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். விடுதலை புலிகளை புலம்பெயர் சமூகத்தின் சில தரப்பினர் கொண்டாடுவதை அவர் எதிர்த்தார். நீலன் திருச்செல்வம் கொல்லப்பட்டதை அவர் மக்களுக்கு நினைவூட்டி பேசியிருக்கிறார். அவர் விடுதலை புலிகளை எதிர்த்தவர். 2008-2009 கால பகுதியில் நாங்கள் நவிப்பிள்ளையுடன் முரண்பட்ட போது அவர் விடுதலை புலிகளின் ஆதரவாளர் என்று குற்றம் சாட்டவில்லை. யுத்தம் நடக்கும்போது மோதல் தவிர்ப்பை கொண்டு வருமாறு அவர் வலியுறுத்தினார். போர் முடிந்த பின்னரும் மனிதுரிமை மீறல்கள் போர்க்குற்றங்கள் பற்றி விசாரணை நடத்துமாறும் கூறினார். அவற்றுக்கு நாங்கள் அப்போது உடன்படவில்லை. நவிப்பிள்ளை போன்றவர்கள் மீதும் புலிமுத்திரை குத்தும் நடவடிக்கை என்பது இந்த அரசாங்கத்துக்குத்தான் பாதகமாக வந்து முடியும். இவ்வாறான கருத்துக்கள் இனவாத கருத்துக்கள். இலங்கை மீதான நம்பிக்கையை தான் அது மேலும் சீர்குலைக்கும் என்றார் ஜெனிவாவில் உள்ள மனிதுரிமைகள் பேரவைக்கான இலங்கையின் முன்னாள் பிரதிநிதி தயான் ஜயதிலக.
செய்திகளை தொகுத்து தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இதற்கிடையே இலங்கையின் வடக்கே வவுனியாவுக்கு அடுத்து இருக்கும் ஓமந்தை சோதனைச் சாவடியில் இன்று சனிக்கிழமை நண்பகல் முதல் சோதனைகள் நடவடிக்கைகள் தளர்த்தப்பட்டிருப்பதாக இலங்கை ராணுவம் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே ஓமந்தை சோதனைச் சாவடியில் சோதனை நடவடிக்கைகள் தளர்த்தப்பட்டிருப்பதாக வன்னி ஆயுதப்படைகளின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் பொனிஃபஸ் பெரேரா அவர்கள் செய்தியாளர்களிடம் இன்று தெரிவித்திருக்கின்றார். வடக்கையும் தெற்கையும் இணைக்கின்ற A9 வீதியில் வவுனியாவிலிருந்து வடக்கே 12 கிலோமீட்டர் தொலைவில் ஓமந்தை சோதனைச் சாவடி அமைந்திருக்கின்றது. இதன் ஊடாக பிரயாணம் செய்கின்ற பயணிகளும் கொண்டு செல்லப்படுகின்ற சரக்கு பொருட்களும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றன. பாதுகாப்பு காரணங்களுக்காகவே இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வன்னி பிராந்திய கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் பொனிஃபஸ் பெரேரா அவர்களின் ஏற்பாட்டில் ஓமந்தை சோதனைச் சாவடிக்கு அழைத்துச் செல்லப்பட்ட செய்தியாளர்கள் அங்கு நடைபெறுகின்ற சோதனை நடவடிக்கைகளை பார்வையிடுவதற்கும் படங்கள் பிடிப்பதற்கும் இன்று காலை அனுமதிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். தெற்கிலிருந்து வடக்கிற்கு செல்கின்ற பயணிகளும் அதே போன்று வடக்கிலிருந்து தெற்கே செல்கின்ற பயணிகளும் இன்று பகல் 12 மணி முதல் அவர்கள் கொண்டு செல்கின்ற பிரயாண பைகள் மற்றும் பொருட்கள் சோதனையிடாத வகையில் சாதாரணமாக பயணம் செய்ய வசதி செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பொருட்களையும் சோதனையின்றி எடுத்துச் செல்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் வடக்கிலிருந்து தெற்கு கொண்டு செல்லப்படுகின்ற இரும்பு பொருட்கள் மற்றும் கழிவு இரும்பு பொருட்கள் என்பன வழமை போல முழுமையாக இறக்கி சோதனையிட்ட பின்பே கொண்டு செல்ல அனுமதிக்கப்படும். இந்த பொருட்களுடன் சட்டவிரோதமான கொண்டு செல்வது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் அந்த சோதனை நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். தேசிய பாதுகாப்பிற்காகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. வடக்கில் உள்ள பொதுமக்கள் சார்பில் ஓமந்தை சோதனைச் சாவடியின் செயற்பாடுகளில் நிலவுகின்ற சிரமங்களை குறைக்க வேண்டும் என்று ஜனாதிபதியிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கைகளை அடுத்து பாதுகாப்பு அமைச்சரின் செயலாளருடைய ஆலோசனையுடன் இந்த நடவடிக்கை பொதுமக்களின் நன்மை கருதி மேற்கொள்ளப்படுகின்றது. காலக்கிரமத்தில் இந்த சோதனைச் சாவடியின் நடவடிக்கைகள் படிப்படியாக மேலும் குறைக்கப்படும் என்றார் வன்னி ஆயுதப்படைகளின் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் பொனிஃபஸ் அவர்கள். செய்தியாளர்களின் சந்திப்பை அடுத்து சோதனை நடைபெறுகின்ற இடத்திற்கு நாங்கள் சென்றபோது அங்கு இந்த சோதனை நடவடிக்கை நிறுத்தப்படுவது குறித்து ராணுவ சிப்பாய் ஒருவர் பேருந்தில் இருந்த பயணிகளிடம் நேரடியாக அறிவித்ததை காண முடிந்தது.
வாகனங்கள் உங்களை வந்து பரிசீலிக்கப்பட மாட்டாது.
தெரிவித்தார்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம்.
தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவருமான கே எஸ் அழகிரி அவர்கள் இலங்கை சென்றிருக்கிறார். அங்கே அவர் இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து தமிழக மீனவர் பிரச்சினை குறித்து பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து இலங்கையில் இருக்கும் அழகிரி அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
சௌமிய தொண்டமான் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவிற்காக நானும் புதுவையினுடைய முன்னாள் அமைச்சர் திரு கந்தசாமி அவர்களும் ஆறுமுக தொண்டமானால் அழைக்கப்பட்டிருந்தோம். என் நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அவருடைய திருவுருவ படத்திறப்பு விழாவிலே கலந்து கொண்டோம். அங்கே அதிபர் ராஜபக்சே அவர்களும் வருகை புரிந்திருந்தார்கள். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொழுது அவர்களோடு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தமிழக மீனவர்களுடைய பிரச்சனையை பற்றி எடுத்து சொன்னோம். அவர் சொன்னார், இது தமிழக மீனவர்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல, இலங்கை மீனவர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னார். இலங்கை மீனவர்கள் கூட இந்திய சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற கருத்தை அவர் எடுத்து சொன்னார். அப்பொழுது நாங்கள் அவரிடம் சொன்னோம், மீனவர்களுக்கு கடலில் எல்லையை கண்டுபிடிப்பது சிரமம், எனவே இதற்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்தால் இரண்டு நாடுகளுக்கும் நல்ல இணக்கமாக சூழ்நிலை வரும் என்று சொன்னோம். அதற்கான ஒரு ஆலோசனையையும் நாங்கள் தெரிவித்தோம்.
நீங்க என்ன ஆலோசனை சொன்னீங்க?
ஒரு மாதத்தில் 15 தினங்கள் இந்திய மீனவர்கள் இந்த எந்த கடற்பரப்பில் வேண்டுமானாலும் மீன் பிடிப்பதற்கும், அதே போல மீதமுள்ள 15 நாட்கள் இலங்கை தமிழர்கள் கடற்பகுதியில் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் மீன் பிடிப்பதற்குமான ஒரு ஏற்பாட்டை செய்து கொண்டால் மீனவர்கள் எல்லை தாண்டினார்கள் என்கின்ற பிரச்சனை வராது. இந்த மீனவர்கள் வந்து பெரும்பாலோர் அப்பாவியானவர்கள், கூலிக்கு வேலைக்கு செல்கிறவர்கள், ஒரு படகு முதலாளியிடம் அவர்கள் வேலைக்கு செல்கிறவர்கள் தான். ஆனால் அவர்கள் சிறைக்கு வருகிற பொழுது அவருடைய குடும்பம் சிரமப்படுகிறது என்கிற விஷயத்தை எடுத்து சொன்னோம். அவர்கள் வந்து, நீங்கள் இந்திய பிரதமரிடம் இந்த கருத்தை எடுத்து வையுங்கள், நானும் எங்களுடைய நாடாளுமன்றத்தில் ஆலோசித்து பார்க்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு இந்திய தமிழக மீனவர்கள் 31 பேர் திருகோணமலையில் சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களை சென்று நாங்கள் பார்த்தோம். அவர்கள் கடந்த 1 மாத காலமாக அந்த சிறையிலே அடைபட்டிருக்கிறார்கள். நாகப்பட்டினம் காரைக்கால் பகுதியை சார்ந்த மீனவர்கள் அவர்கள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களுக்கு வந்து வழக்காடுவதற்காக அமைச்சர் ஆறுமுக தொண்டமான் அவர்கள் மூலமாக அவருடைய நண்பர் முன்னாள் அமைச்சர் கேப்டன் ஜெகதீஸ்வரன் அவர்களை நியமித்திருக்கிறார்கள். நாங்கள் அதன் பிறகு இலங்கைக்கான இந்திய தூதுவரை சந்தித்து வழக்காடுவதற்கான ஆலோசனைகளையும் அதை பற்றிய கருத்தோட்டத்தையும் அவரிடம் எடுத்து சொன்னோம். விரைவில் தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது சட்டப்படியாக.
இந்த குறிப்பிட்ட 31 மீனவர்களை விடுவிப்பதற்கு ஜனாதிபதி முன்முயற்சி எடுக்கலாம் என்கிற கோரிக்கை எதையும் நீங்கள் அவரிடம் வைக்கவில்லையான்னு
கேட்டேன். அது வந்து அவர்கள் சட்ட ரீதியாக சிறை வைக்கப்பட்டிருக்கிறார்கள், எனவே நீதிமன்றத்தின் மூலமாகத்தான் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும்.
இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் போய் மீன் பிடிப்பது என்கிற கோரிக்கையை இந்திய தரப்பில் கடந்த பல ஆண்டுகளாகவே இந்திய மீனவர்கள் கூறி வருகிறார்கள். ஆனால் இலங்கை மீனவர்களாகட்டும் இலங்கை அரசாகட்டும் அதற்கு செவி சாய்ப்பதில்லை. காரணம், இந்திய கடற்பரப்பில் இலங்கை மீனவர்கள் மீன் பிடிப்பது என்பது குறைவு, ஆனால் இலங்கை கடற்பரப்பில் தான் மீன் வளம் அதிகமாக இருக்கிறது. அங்கே இந்திய மீனவர்கள் வருவது மட்டுமல்ல, தடை செய்யப்பட்ட வலைகளையும் அவர்கள் பயன்படுத்தி மீன் வளத்தை மட்டுமல்ல மீனுடைய குஞ்சு பொறிக்கும் தன்மையே கெடுத்து விடுகிறார் என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே கோரிக்கையை நீங்கள் மறுபடியும் கொண்டு போய் அவரிடம் வைப்பதில் எந்த அளவுக்கு உரிய பலன் கிடைக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்?
அது ஒரு சிரமமான விஷயம் தான். ஏனென்றால் உங்களுக்கு அத்துமீறி மீன் பிடிக்க சென்ற பொழுது பிரச்சனை வருகிறது. ஆனால் இது ஏதோ இது சமீப காலமாக நடைபெறுகிற ஒரு நிகழ்வு அல்ல, இது காலம் காலமாக இப்படித்தான் நடைபெற்று வருகிறது. ஆனால் அப்பொழுதெல்லாம் ஓரளவிற்கு நல்ல உறவுகள் இருந்த காரணத்தினால் மீனவர்கள் எச்சரிக்கை செய்யப்பட்டு திருப்பி அனுப்பப்பட்டு விடுவார்கள். ஆனால் இப்பொழுது இலங்கையிலே இருக்கிறவர்கள், அதிகாரத்தை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் இந்த மீனவர் பிரச்சனையை பெரிதுபடுத்துகிறார்கள். நாங்கள் எவ்வளவோ சுமூகமாக அவர்களை அனுப்பியும் கூட எங்களுக்கு எதிரான குரல்கள் அங்கே ஒலிக்கின்றன. எனவேதான் இப்பொழுது சட்ட ரீதியாக நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதே போல இலங்கை மீனவர்களும் ஆந்திரா சிறையில் இருக்கிறார்கள், கடந்த 3 மாத காலமாக இருக்கிறார்கள். எனவே இது வந்து வேறு வழி இல்லாமல் இந்த நிலை சென்று கொண்டிருக்கிறது என்று அவர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள்.
இலங்கையிற்கும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கே எஸ் அழகிரி அவர்கள். அடுத்து பன்னாட்டு கண்ணோட்டம். சிரிய அரசாங்கம் ரசாயன ஆயுதங்களை கொண்டு பொதுமக்களை தாக்கியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுவது அர்த்தமற்றது என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ரஷ்ய ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் கூறியிருப்பது பற்றி ஏற்கனவே செய்தி அறிக்கையில் கேட்டோம். அவரது கருத்துக்களை தமிழில் தருகிறார் சாதாத்.
Сирийские правительственные войска наступают. В некоторых регионах они окружили повстанцев. В этих условиях
பொது அறிவுக்கு புலப்படுகின்ற ஒரு சாதாரண விஷயம் இது. சிரியாவின் அரச படைகள் கிளர்ச்சி படைகளுக்கு எதிராக நன்கு முன்னேறி தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். சில இடங்களில் கிளர்ச்சி படைகளை அவர்கள் சுற்றி வளைத்தும் இருக்கிறார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையில் வெளிநாட்டு இராணுவ தலையீடு வேண்டும் என தொடர்ந்து குரல் கொடுத்து வருபவர்களுக்கு துருப்பு சீட்டை கையில் எடுத்து கொடுப்பது மாதிரியான ஒரு காரியத்தை அரசாங்கம் செய்யும் என்றால் அது சுத்த முட்டாள்தனம் இல்லையா? தர்க்கத்துக்கு கொஞ்சமும் பொருந்துவதாக இந்த குற்றச்சாட்டு இல்லை. அதுவும் சர்வதேச ரசாயன ஆயுத நிபுணர்கள் சிரியாவில் வந்திறங்கிய நாளில் இது நடக்குமா? ஆகவே சிரியாவின் உள்நாட்டு சண்டையில் மற்ற நாடுகளையும் இழுத்துவிட விரும்புபவர்கள் செய்கின்ற ஒரு கோர்த்துவிடும் வேலைதான் இது என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. சர்வதேச நடவடிக்கைக்கு வல்லரசுகளின் ஆதரவு இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள், குறிப்பாக அமெரிக்கர்களுடைய வேலைதான் இது என்பதில் எனக்கு ஐயமே இல்லை என்றார் அதிபர் புட்டின். தங்களது குற்றச்சாட்டை நிரூபிக்கும் விதமான ஆதாரங்கள் அமெரிக்காவிடம் இருந்தால் அதனை அவர்கள் ஐநா பாதுகாப்பு சபையின் முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் புட்டின் தெரிவித்தார்.
Что касается позиции наших американских коллег, друзей, которые утверждают, что правительственные войска применили оружие массового уничтожения в данном случае.
எனது அமெரிக்க நண்பர்கள் சொல்கிறார்கள் இல்லையா, சிரியாவின் அரச படைகள் பேரழிவு ஆயுதங்களை, அதுவும் இந்த இடத்தில் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள், அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் இல்லையா? அப்படி ஆதாரம் இருந்தால் அதனை ஐநா கண்காணிப்பாளர்களிடமும் ஐநா பாதுகாப்பு சபையிடமும் அவர்கள் காட்ட வேண்டும். அந்த ஆதாரம் இருக்கிறது, ஆனால் அது ரகசியம், அதனை யாரிடமும் காண்பிக்க மாட்டோம் என்று சொன்னால் அது சரியல்ல. சர்வதேச நடவடிக்கையில் இணைந்து செயலாற்றக்கூடியவர்களை அவமதிக்கும் விதமான ஒரு காரியம் அது. ஆதாரம் இருந்தால் காட்ட வேண்டும், காட்டவில்லை என்றால் ஆதாரம் இல்லை என்றுதான் பொருள் என்றார் அதிபர் புட்டின். சமாதானத்துக்கான நோபல் பரிசு பெற்றவரான அமெரிக்க அதிபர் ஒபாமா சிரியா மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாக அதனால் அந்த நாட்டில் பாதிக்கப்படக்கூடிய மக்களின் கஷ்டங்களையும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று புட்டின் கேட்டுக்கொண்டார். சிரியா மீதான சர்வதேச இராணுவ நடவடிக்கையில் பிரிட்டிஷ் துருப்புகள் பங்கேற்க பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் அனுமதி மறுத்திருப்பது தனக்கு வியப்பை அளிப்பதாகவும் ரஷ்ய அதிபர் புட்டின் குறிப்பிட்டார். சிரியாவின் முக்கிய கூட்டாளி நாடான ரஷ்யாவும் சீனாவும் சிரியாவுக்கு எதிராக ஐநா பாதுகாப்பு சபை தீர்மானங்களை ஏற்ற முயன்ற 2 சந்தர்ப்பங்களிலுமே அதனை எதிர்த்து வாக்களித்திருந்தன என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. சிரிய அரசாங்கத்துக்கு தண்டனையாக அதன் மீது சர்வதேச இராணுவ நடவடிக்கை எடுப்பதையே தான் விரும்புவதாக பிரெஞ்சு அதிபர் பிரான்சுவா ஒலோந்த் கூறியிருந்த நிலையிலும் அப்படியான இராணுவ நடவடிக்கையை பிரெஞ்சு மக்கள் ஆதரிக்கவில்லை என்பதாக அந்நாட்டிலே நடத்தப்பட்டிருக்கின்ற ஒரு கருத்து கணிப்பு காட்டுகின்றது. ல பரிசியன் ஓஜோர்வி என்ற ஒரு செய்தித்தாள் நடத்திய கருத்து கணிப்பில் கலந்து கொண்டவர்களில் 64% பேர் சர்வதேச இராணுவ தலையீட்டை தாம் எதிர்ப்பதாகவும் அப்படி ஒரு இராணுவ நடவடிக்கை நடத்தப்படுவதில் பிரெஞ்சு அதிபர் ஒலோந்தை தாங்கள் நம்பவில்லை என்று 58% பேரும் தெரிவித்திருக்கின்றனர். சிரியா மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் மத்திய கிழக்கில் வன்முறை தீ கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்துவிடும் என இந்த கருத்து கணிப்பிலே கலந்து கொண்டிருந்தவர்களில் 40% பேர் தெரிவித்திருக்கின்றனர். முன்னெடுக்கப்படக்கூடிய இராணுவ நடவடிக்கையில் பிரிட்டன் பங்கேற்பதை அந்நாட்டின் நாடாளுமன்றம் அனுமதிக்காத ஒரு சூழ்நிலையில் அமெரிக்க நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்ற அதன் ஒரே கூட்டணி அரசாங்கமாக பிரான்ஸ் மட்டுமே இருந்து வருகிறது. இராணுவ நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னால் நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெற வேண்டும் என்ற அவசியம் அமெரிக்க அதிபருக்கோ பிரெஞ்சு அதிபருக்கோ இல்லை என்பது கவனிக்கத்தக்கது.
பிபிசி செய்திகளை தமிழில் தந்தவர் சாதாத். நேயர்களே, இன்றைய செய்தி அரங்கம் நீண்டு அமைந்துவிட்டதால் இன்றைய நேயர் நேரம் இடம்பெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வாரம் கண்டிப்பாக நேயர் நேரம் நிகழ்ச்சி இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.